ரட்சிப்பை இழக்க முடியுமா அப்படிங்கிற வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ரட்சிப்பை இழக்க முடியாது என்பதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது, ரட்சிப்பை இழந்த போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். கடைசியில் இதில் எது உண்மை, உண்மையாகவே நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழக்க முடியுமா இல்லை முடியாதா அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். ரட்சிப்பை இழக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு 9 காரணங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஒன்ஸ் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எட்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. சரியா, இது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மொத்தம் 9 காரணங்கள் இருக்குது, மடமடன்னு பார்க்கலாம். முதலாவது காரணம், கிருபையினால் உண்டானது. இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8-9 பார்த்தீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு நம்ம ஒன்றுமே செய்யலைங்க, இது தேவன் தகுதியில்லாத நமக்கு தயவு பாராட்டி இரக்கம் பாராட்டி கொஞ்சம் கிருபையை கொடுத்து அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. இது வந்து முழுக்க முழுக்க தேவனுடைய ஈவு, அதாவது தேவனுடைய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி முதலாவது காரணம் சொல்லுது. சரி, ரெண்டாவது காரணம் என்ன? தேவனே தம் சித்தப்படி விருப்பத்தையும் செய்கையையும் நமக்குள் உண்டாக்குகிறார். பிலிப்பியர் 2:13 இது இருக்குதுங்க. அதாவது, அவர் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதை தான் நம்முடைய இருதயத்திலையும் நம்ம செய்கிறதுக்கு நடக்கையிலையும் கொண்டு வர்றதுக்காக நம்முடைய மனசுக்குள்ளே வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போது இந்த காரணம் உண்மையா? ஆமாம், வசனம் சொல்லுது, அதனால் இது உண்மையாக தானே இருக்க முடியும். சரி, அடுத்த காரணத்தை பார்க்கலாம். தேவன் நம்மோடு நித்திய உடன்படிக்கை செய்துள்ளார். எரேமியா 32:40 இப்படி சொல்லுதுங்க, அவர் நம்ம கூட நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாராம். இந்த ரட்சிப்பை குறித்து, ஒரு தடவை நம்ம ரட்சித்துட்டாரு, நம்மளை விட்டு அவர் பின்வாங்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு உறுதியான ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா அக்ரிமெண்ட்டு, நம்மளோட எட்டர்னலாக காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டை ஆண்டவர் நம்ம கூட போட்டிருக்கிறாராம். இது பைபிள் சொல்லுதுங்க, அதனால் இதை நின்று தான் செய்யணும், நம்பித்தான் ஆகணும். சரி, 4வது காரணத்தை பாருங்களேன். தேவன் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர், நாம் அல்ல. லேவியர் ஆகமம் 20:8 பாருங்களேன், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அப்படின்னு அங்கே தேவனே சொல்கிறாரு. அப்போ தேவன் தான் நம்மளை பரிசுத்தமாக்குறாரு, நம்ம கிடையாது அப்படிங்கிறது 4வது காரணம். சரி, 5வது காரணம் என்ன சொல்கிறாங்க? நம்முடைய வாழ்வில் நீதியை பெருக பண்ணுகிறவர் தேவனே. நீதி நம்ம செய்யணும் இல்லையா, நீதி நியாயத்தின்படி நடக்கணும். அதை பெருக பண்ணுறது யாரு? நம்ம கையில் கிடையாது, அது தேவன். எங்கே இருக்குது? ஓசியா 10:12 கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. சரி, 6வது காரணத்தை பாருங்களேன். தேவனுக்குள் நாம் ஏற்கனவே பரிபூர்ணம் உள்ளவர்கள். நம்ம அந்த உலகத்தில் முதலாவது ரட்சிக்கப்படும் பொழுதே என்னவா மாறிடுறோம்? பரிபூர்ணம் உள்ளவர்களாக மாறிடுறோம் அப்படின்னு கொலோசியர் 2:10 வசனம் சொல்லுது. அதாவது, பரிபூர்ணமாக இருக்கும் பொழுது ரட்சிப்பை எப்படி இழக்க முடியும் அப்படின்னு இந்த 6வது காரணம் சொல்லுது. சரி, 7வது என்னன்னு பாருங்களேன். புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். கொலோசியர் 3:10 பாருங்களேன், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய அல்லது தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய், பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோமா? தருத்து கொண்டிருக்கிறோமா? நம்ம பழைய மனுஷன் கிடையாதான், புதிய மனுஷனாக தருத்து கொண்டிருக்கிறோமா? புதிய மனுஷனாக ஆயாச்சு, அதாவது பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு, அப்புறம் எப்படி அதை இழக்க முடியும் அப்படின்னு தான் இந்த காரணம் சொல்லுது. சரி, 8வது காரணம் என்ன சொல்லுது? ஆக்கினை தீர்ப்பு இனி நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுது. எங்கே இருக்குது? ரோமர் 8:1-2 பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம வந்து அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டோன்னா ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, அதாவது தண்டனை கிடையாது, நம்ம அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த காரணம் சொல்லுது. சரி, ஒன்பதாவது காரணத்தை பாருங்களேன், நாம் தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம். நம்ம அவருடைய ஜனமாக இருக்கும்போது அது எப்படிங்க நம்ம ரட்சிப்பை இழக்க முடியும், அவரை விட்டு பிரிஞ்சு போயிட முடியுமா? அவருடைய ஜனங்கள் தானே நம்ம, அவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறார் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த காரணம் சொல்லுது. எங்கே இருக்குது பைபிளில்? 1 பேதுரு 2:9 அப்புறம் 1 பேதுரு 2:9 இந்த 2 வசனத்தில் பாருங்களேன், அந்த 2 வசனத்தில் இதை கொடுத்து நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போது ரட்சிப்பை இழக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு 9 காரணங்களை பார்த்தோம் இல்லையா. ரட்சிப்பை இழக்க முடியும் அப்படிங்கிறதுக்கும் 9 காரணங்களை பார்க்கலாம். என்ன குழப்பமாக இருக்கா? ஒன்றும் குழம்பாதுங்க. அதில் 9 காரணங்களை பார்த்தோம், இதில் 9 காரணங்களை நம்ம பார்ப்போம். பார்க்கலாமா? சரி. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பிலிப்பியர் 2:12 பார்த்தீங்கன்னா, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போ இங்கே பிரயாசப்படுங்கள்னு சொல்லுதே. ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டாச்சு, இனிமேல் இன்னொரு தடவை ரட்சிக்கப்பட தேவையில்லை, ரட்சிப்பை நம்ம இழக்க முடியாது அப்படின்னு சொன்னால் எதுக்காக பிரயாசப்படுங்க? ரட்சிப்பு வேற நிறைவேறணும்னா ரட்சிப்பு கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரயாசப்படணும்னு சொல்லுது. எதுக்காக இந்த பிரயாசப்படணும்? ரட்சிப்பில் வளர்கிறதுக்கு எதுக்கு பிரயாசப்படணும்? அதனால் ரட்சிப்பு ஒரு வேளை இழக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த காரணம் சொல்லுது. சரி, 2வது காரணம் பாருங்களேன், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு மத்தேயு 24:13 சொல்லுது. அப்போ கடைசி வரையும் நிலச்சி நிற்கணும்னு என்ன அர்த்தம்? இடையில எங்கேயாவது நம்ம கலண்டுட்டு போயிடுவோம், அந்த ரட்சிப்பின் பாதையிலிருந்து வழி விலகி போயிடுவோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் ரட்சிப்பு இழக்க முடிஞ்சிடும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தவறு செஞ்சு தேவனுடைய பாதையிலிருந்து வழி விலகி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 2வது காரணம் சொல்லுது. சரி, 3வது காரணம் என்ன சொல்லுது? பரிசுத்தமாக இருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. எங்கே? 1 பேதுரு 1:15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போது நம்ம பரிசுத்தராக இருக்கிறதுங்கிறது நம்முடைய கிரியைகள் தானே. ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டாச்சு அப்படின்னு சும்மா இருந்துட முடியுமா? அனுதினமும் நம்ம என்ன எப்படி தான் இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். எல்லா நடக்கைகளிலும்னா நம்ம செய்கிற எல்லா விஷயங்கள்லையும் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக செய்யணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்போது ஒரு வேளை நான் பரிசுத்தமாக நடக்கலைன்னா ரட்சிப்பை இழந்து போக வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு இந்த 3வது காரணம் சொல்லுது. சரி, 4வது காரணம் என்ன சொல்லுது? இயேசுவுக்குள் தேறினவர்களாய் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லுது. கொலோசியர் 1:28 பாருங்களேன், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க? அப்போஸ்தலர்கள் எல்லாரும் புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போ பைபிளில் இருக்கிற உபதேசமே இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மளை தேறினவர்களாக வளர வைக்கிறதுக்கு தான் உபதேசங்கள் இருக்குது. அப்போது நம்ம இயேசு கிறிஸ்துவில் வளரணுமா வேண்டாமா? வளரணும். ஒருவேளை வளராமல் இடையில நின்றுட்டா ரட்சிப்பை இழந்துருவோம் அப்படிங்கிறது தான் இந்த காரணம் சொல்லுது. சரி, 5வது என்னது? வேதம் ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து பாவங்களை விட்டு விலகுங்கள் அப்படின்னும், விட்டு விலகுங்கள் அப்படின்னும், விட்டு விடுங்கள் அப்படின்னும் சொல்லுது. ஒன்று, நம்ம பாவங்களை விட்டு விடணுமா? 2வது, விட்டு விலகணுமா? எங்கே இருக்குது? கொலோசியர் 3:5-8, 1 பேதுரு 2:11 இருக்குது. ஒருவேளை இந்த பாவங்களை நம்ம விடாமல் இருந்தா ஏன் பாவங்களை விடணும்? நம்ம தான் ரட்சிக்கப்பட்டாச்சே. ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து தான் இந்த வசனம் சொல்லுது, பாவங்களை விட்டு விடுங்கள், விட்டு விலகுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை நம்ம இன்னும் ஏதாவது பாவங்கள் இருந்துச்சுன்னா, ரட்சிக்கப்பட்ட பின்பும் இருந்துச்சுன்னா அந்த பாவங்களை விட்டு விடணும் இல்லைன்னா விலகணும். நம்ம இதை செய்யலைன்னா ரட்சிப்பை இழக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. சரி, 6வது காரணம் பாருங்களேன், பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த வேண்டும். 2 கொரிந்தியர் 7:1 இப்படி இருக்குதுங்க. நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் அப்படின்னு இந்த வசனத்தில் கடைசி பகுதி சொல்லுது பார்த்தீங்களா. அப்போது பரிசுத்தமாகுதல்னா நம்ம அனுதின வாழ்க்கையில் பாவங்களை விட்டு பரிசுத்தமாகி தேவனோடு ஐக்கியமாகிறது தான் குறிக்கும். இதை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டோடு நம்ம பரிசுத்தமாயிட்டோம் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது இன்னும் பூரணமடையலை. அப்போ அனுதினமும் நம்ம என்ன பண்ணோம், ரட்சிப்பில் வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும். பரிசுத்தத்தில் வளரும் பொழுது தான் பூரணமடைவோம். ஒருவேளை நீங்கள் பரிசுத்தமாக்குதலில் வளரலை அப்படின்னா ரட்சிப்பை இழக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. சரி, ஏழாவது காரணத்தை பாருங்களேன், தேவ கிருபை பரிசுத்தமாய் நடக்கவும் வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கவும் போதிக்கிறது. தீத்து 2:11-13 வரையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லுது, அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தேவ பக்தி உள்ளவர்களாக இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய கிருபை நமக்கு என்ன சொல்லுதான், சொல்லி கொடுக்குதான். அப்போ இந்த மூலகத்தில் நம்ம பரிசுத்தமாக நடக்கணும், 2வது வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு தேவ கிருபை சொல்லுது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. சரி, ஒருவேளை நம்ம பரிசுத்தமாக நடக்கலை இல்லை வருகைக்கு ஆயத்தமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏசு கிறிஸ்து வரும்பொழுது நம்மளை விட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. சரி, 8வது காரணம் என்ன, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்க வேண்டும். 1 யோவான் 5:18 இப்படி சொல்லுது பார்த்தீங்களா. அப்போது தன்னை காக்க வேண்டும்னா என்ன அர்த்தம், அவன் ரட்சிப்பை இழந்து போயிடுவான், இழந்து போகாமல் இருக்க தன்னை காத்து கொள்ளணும் அப்படின்னு தானே அர்த்தம் பார்த்தீங்களா. சரி, கடைசியாக ஒரு காரணம், 9வது காரணம், வசனத்தை கை கொண்டு நடக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1:13 என்ன சொல்லுது, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. அப்போ வசனங்களின் சட்டத்தைனா பைபிளில் இருக்கிற உபதேசங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமா. ஒருவேளை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டா ரட்சிப்பை இழந்துருவோம் அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்லுது. சரி, ரட்சிப்பை இழக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு மற்றவர்கள் சொல்கிற 9 காரணங்களை பார்த்தோம். ரட்சிப்பை இழக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மற்றவங்க சொன்ன 9 காரணங்களையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. எல்லாமே பைபிள் வசனத்திலிருந்து தான் படித்தோம். அப்போது இதில் எது உண்மை, ரட்சிப்பை இழக்க முடியுமா இல்லை முடியாதா, ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டால் போதுமா இல்லை அனுதினமும் ரட்சிக்கப்படணுமா, இதில் எது உண்மை? 2 காரணங்களுமே, அதாவது அந்த பக்கம் 9 காரணங்கள் இந்த பக்கம் 9 காரணங்கள் பைபிள் வசனத்திலிருந்து தான் படித்தோம். பைபிள் போய் சொல்லுமா, ஒரு காலமும் பைபிள் போய் சொல்லவே சொல்லாது. அப்போ இதில் எது உண்மை, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது, வாங்க பார்க்கலாம். சரி, ரட்சிப்பின் அனுபவம் அல்லது கிறிஸ்தவ வாழ்வு அப்படிங்கிறதே ஒரு காயின் மாதிரிங்க. காயின் தெரியும் இல்லையா, அந்த காயினுக்கு என்ன இருக்கும், 2 பக்கம் இருக்கும் இல்லையா. ஏதாவது ஒரு பக்கம் இல்லைன்னா அந்த காயின் கடைக்காரன் வாங்குவானா, அந்த காயின் செல்லா காசா ஆயிரும். அப்படி தான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்வு கூட. ஒரு பக்கம் தேவன் சில காரியங்களை செய்வார், இன்னொரு பக்கம் மனுஷராகிய நம்ம ஒரு சில காரியங்களை செய்யணும். புரியுதா உங்களுக்கு? அப்போது தேவனுடைய பங்குன்னு ஒன்று உண்டு, மனிதனுடைய பங்குன்னு ஒன்று உண்டு. நாமும் தேவனும் கைகோர்த்து ஒன்றா நடந்து போகும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய முடியும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு நிறைவு பெறும், ரட்சிப்பின் அனுபவம் வளர்ச்சி மேல் வளர்ச்சி அடையும். நித்திய ரட்சிப்பாகிய பரலோகம் போய் சேரணும்னா தேவனும் வேணும் மனிதனும் வேணும். தேவனுடைய பங்கும் இருக்குது, மனிதனுடைய பங்கும் இருக்குது. தேவனும் மனிதனும் கை கோர்த்து ஒன்றா நடந்தால் மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்வின் எல்லைக்கு நம்ம போக முடியும், பரலோகம் அல்லது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இது எப்படிங்க, பைபிள் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? மொத்தம் 7 காரியங்களை தேவனும் மனிதனும் சேர்ந்து எப்படி செயல்படுறது அப்படிங்கிறது வசன ஆதாரத்தோடு நான் காட்டுறேன் பாருங்கள். சரியா, பார்க்கலாமா? சரி, முதலாவது கிருபையை குறித்து பார்க்கலாம். கிருபையை வச்சு தேவனுடைய பங்கு என்ன, ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா எபேசியர் 2:8-9 பார்த்தீங்கன்னா, கிருபையினால் ரட்சிப்பு கிடைக்கிறது, இது தேவனுடைய ஈவு. அதாவது நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு ஏதாவது புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கோமா என்ன, கிடையாதுங்க. நம்ம ஒன்றுமே செய்யலை, கடவுளாக பார்த்து தேவனாக பார்த்து கிருபையாக தயவாக இறக்கப்பட்டு நமக்கு தகுதியில்லாதவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, மரண தண்டனையிலிருந்து நம்மளை ரட்சித்து நடத்தி வந்திருக்கிறார். இது வந்து தேவன் கொடுக்குற ஒரு ஈவு, அதாவது கிஃப்ட்டு, சரியா? இது வந்து தேவனுடைய பங்கு. மனுஷனுடைய பங்கு என்னன்னு பாருங்க. அதே கிருபை, தீத்து 2:11-13 வரையும் படிச்சிங்கன்னா அந்த கிருபை என்ன சொல்லுது பாருங்களேன். அதே தேவனுடைய கிருபை நாம் பரிசுத்தமாய் நடக்கவும் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கவும் போதிக்கிறது. ஒரு பக்கம் தேவன் கிருபையினால நம்ம ரட்சிக்கிறாரு, அது கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாரு ரட்சிப்பை. இன்னொரு பக்கம் அந்த கிருபை என்ன சொல்லுது, நீங்கள் பரிசுத்தமாக நடங்க, இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லுது. இது வந்து மனிதருடைய பங்கு, பார்த்தீங்களா? சரி, பரிசுத்தத்தை பற்றி பார்க்கமா? பரிசுத்தத்தில் தேவனுடைய பங்கு என்ன, மனுஷனுடைய பங்கு என்னன்னு பார்க்கலாமா? மனுஷனுடைய பங்கு பாருங்கள், லேவியராகமம் 20:7 பாருங்களேன், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு சொல்லுது. இங்கே கடவுள் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக்கங்கப்பா, நீங்கள் பரிசுத்தமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் தேவனுடைய பங்கு வருது பாருங்கள், லேவியராகமம் 20:8 நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, முதலாவது நீங்கள் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாக இருக்க முயற்சி பண்ணுங்கப்பா, நான் வந்து உங்களை என்ன செய்கிறேன், பரிசுத்தமாக்குறேன். பார்த்தீங்களா, ஒரு சில நேரத்தில் தேவன் முதலாவது செய்வார், மீதி பாதியை மனுஷனை செய்ய வைப்பார். ஒரு சில காரியங்களில் முதலாவது மனுஷனை பாதி செய்ய வைப்பார், பின்னாடி தேவன் மீதி பாதியை செய்ய வைப்பார். இங்கே பார்த்தீங்களா, அதே அதிகாரம்தான், லேவியர் 20:7 7:7 மனுஷனுடைய பங்கு இருக்குது, 8:7 தேவனுடைய பங்கு இருக்குது. நம்ம ஒரு வசனத்தை படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறோம் அப்படி கிடையாது. மேலே ஒரு வசனம், கீழே ஒரு வசனம், முடிஞ்சளவு அந்த அதிகாரத்தில் தேவன் என்ன கருத்தை சொல்கிறாருன்னு முழுசாக படித்தா நம்ம சரியாக புரிஞ்சுக்குவோம். சரி, பரிசுத்தத்தில் தேவனுடைய பங்கும் இருக்குது, மனுஷனுடைய பங்கும் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? சரி, நீதியாய் நடத்தல், நீதியாய் நடந்து கொள்ளுதல், அதில் மனுஷனுடைய பங்கு பாருங்களேன். ஓசியா 10:12 நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், அறுப்பு அருங்கள், பண்படுத்துங்கள், அவர் வரும் வரை அவரை தேடுங்கள் அப்படின்னு சொல்லுது. அதாவது மனுஷனாக நம்ம என்ன செய்யணுமா, நீதி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமா, நீதியான காரியங்களை செய்யணுமா. அப்படி செய்யும் பொழுது அதே வசனத்தில் தேவனுடைய பங்கு வருது பாருங்களேன், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை என்ன பண்ணுவார், வர்ஷிக்க பண்ணுவார், நீதியை பெருக பண்ணுவார். அப்போ நீதி செய்கிறதுல கூட மனுஷனுடைய பங்குன்னு இருக்குது, தேவனுடைய பங்குன்னு இருக்குது. தேவனுடைய பங்கு மட்டும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. பார்த்தீங்களா, இந்த வசனம் எவ்வளோ தெளிவாக சொல்லுது. சரி, ரட்சிப்பில் தேவனுடைய பங்கு இருக்குது, மனுஷனுடைய பங்கு இருக்குது, பார்க்கலாமா? சரி, மனுஷனுடைய பங்கு என்ன, பிலிப்பியர் 2:12 என்ன சொல்லுது, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போது நம்ம ரட்சிப்பு நிறைவேற, பூரணப்பட, முழுமை அடைய நம்ம என்ன செய்யணுமா, பிரயாசப்படணுமா. தேவனுடைய பங்கு என்ன சொல்லுது, அடுத்த வசனத்திலே இருக்குது பாருங்கள், தம் சித்தத்தை நமது விருப்பமாகவும் செய்கையாகவும் நமக்கு உண்டாக்குகிறார். அப்போது நம்ம ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும், முயற்சி எடுக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறார், நமக்கு உதவிக்கு வராரு, வந்து அவர் எது செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த விருப்பமாகவும் செய்கையாகவும் நம்மளுடைய இருதயத்தில் ஆசையாக வச்சிடுறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ ரட்சிப்பில் கூட மனுஷனுடைய பங்கு ஒன்று இருக்குது, தேவனுடைய பங்கு இன்னொன்று இருக்குது. சரி, பாவம் செய்யாமல் இருப்பது, அதில் தேவனுடைய பங்கு பாருங்களேன். 1 யோவான் 5:18 ஃபஸ்ட்டு பகுதியில் தேவனால் பிறந்த எவனும் பாவமே செய்யான். ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாயிரல, எப்படி பாவம் செய்ய முடியும், தேவன் பரிசுத்தர்னு நம்ம பரிசுத்தர், தேவன் நீதி செய்கிறவனு நம்ம நீதி செய்கிறவர், கரெக்டு, இந்த வசனம் கரெக்டு. அதே வசனத்தில் பின்னாடி இருக்கிற பகுதியை பாருங்கள், மனுஷன் என்ன செய்யணும்னு போட்டிருக்கு, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். நம்ம பாவம் செய்ய மாட்டோம், ஆனால் பாவம் செய்யாமல் நம்ம என்ன செய்யணுமா, நம்மை காத்து கொள்ளணும். நம்மளுடைய கிரியைகளில், நம்மளுடைய எண்ணங்களில், நம்முடைய வார்த்தைகளில் பாவம் செய்யாதபடிக்கு நம்மளை என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். தேவனால் பிறந்தவன் என்ன செய்வான், காத்து கொள்ளுவான், பார்த்தீங்களா? அப்போது தேவனுடைய பங்கும் இருக்குது, மனிதனுடைய பங்கும் இருக்குது. சரி, விசுவாசம் தேவனுடைய பங்கு என்ன, எப்ரேயர் 12:1 பாருங்களேன், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்துவே. அதாவது இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவரால் தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அவர் தான் உலக இரட்சகர், நம்மை ரட்சிக்கக்கூடிய இரட்சகர் அவர் தான், அவர் இன்றைக்கும் உயிர் தெழுந்த வல்லமையோடு உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் விசுவாசம் இல்லையா? அந்த விசுவாசத்தை துவக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. முடிக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ மனுஷனுடைய வேலை என்ன? அதே வசனத்தில் பாருங்களேன், ஆகையால் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடுவோம். விசுவாசத்தை துவக்கிறது இயேசு கிறிஸ்து தான், முடிக்கிறது இயேசு கிறிஸ்து தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஓடுற ஓட்டம் யாரோட ஓட்டம்? நம்ம தாங்க ஓடணும். நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். அவர் வந்து வாழ முடியாது. புரியுதவங்களுக்கு? அப்போது தேவனுடைய பங்கு விசுவாசத்திலே இருக்குது, மனிதனுடைய பங்கு விசுவாசத்திலே இருக்குது. சரி, கடைசியாக பாருங்களேன், வாக்கு தத்துவம். எவ்வளவு வாக்கு தத்துவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பாருங்களேன். 2 தெசலோனிக்கேயர் 3:3 தேவனுடைய பங்கு இருக்கு. என்ன சொல்றார் ஆண்டவர்? கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். இது தேவன் கொடுக்குற வாக்கு தத்துவம். மனுஷனுடைய பங்கு அதுக்கு அடுத்த வசனத்திலே இருக்கு பாருங்க, மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியுங்க. இனிமேலும் நீங்கள் எங்களுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணுவீங்க, செய்வீங்க அப்படின்னு நாங்கள் நம்பி இருக்கிறோம். பார்த்தீங்களா? கர்த்தர் உண்மையுள்ளவர் தான், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் தான், அவர் தீமை நின்று உங்களை விலக்கி காத்து கொள்வார் தான். ஆனால் நாங்கள் கட்டளையிட்டு சொல்லியிருக்கிற இந்த வேதத்தில் இருக்கிற பைபிளில் இருக்கிற உபதேசங்களை நீங்கள் முன்னாடி செஞ்சீங்க, இப்போவும் செய்வீங்க, இனிமேலும் செய்வீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறதா சொல்கிறாங்க. புரியுதா அவங்களுக்கு? இப்போது தேவன் தம்முடைய பங்கான காரியங்களை செய்கிறாரு, மனுஷன் அவரோடு இணைந்து மீதி காரியத்தை செய்யணும். புரியுதா அவங்களுக்கு? தேவனுடைய துணை இல்லாமல் நாம் பரலோகம் மோட்சம் போகவே முடியாதுங்க. அதே மாதிரி நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தேவனால் நம்மை பரலோகம் மோட்சம் கொண்டு போகவே முடியாது. நம்ம என்ன ஆட்டு மந்தையை அள்ளி போட்டு கொண்டு போகிறதுக்கு கிடையாது. நமக்கு சுயாதீனம் கொடுத்துருக்கிறாரு, ஆறறிவை கொடுத்துருக்கிறாரு. அதனால் தேவன் வந்துட்டு நம்மளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகவே முடியாது. யோவான் 16:13 இப்படி சொல்லுது, சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு நமக்கு உதவி பண்ணுறதுக்காக, சரியான பாதையில் நம்மளை நடத்துறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்ம என்ன பண்ணுவாராம்? சகல சத்தியத்திற்குள்ளும் என்ன பண்ணுவார்? நம்மை நடத்துவார். சரியா? சரி, ரட்சிப்பை இழக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இடையில வழி விலகி போக அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை இழக்க முடியும். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதான காரணமே நம்மை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு ஆயத்தமாய் வைத்திருக்க உதவி செய்கிறதுக்கு தான். சரியா? அதனால் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. இந்த வீடியோ மூலமாக கேட்டவைகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ரட்சிப்பை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களுடைய மற்ற வீடியோக்களை பாருங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் வாட்ஸ்அப் அல்லது இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.